بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. قال رسول الله صلى الله عليه وسلم: كلم الناس على قدر عقولهم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைத்து புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனே யாவற்றையும் நன்கறிந்தவனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கெல்லாம் அருட்குடையாக அனுப்பப்பட்ட அன்னல் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகுவதாக. அல்லாஹினுடைய மார்க்கத்தை அதன் தூய வடியில் அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைத்து அதன் பக்கம் அழைத்தார்கள். அவர்களை முழுக்க முழுக்க பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்து வந்த நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் ஒரு சிறப்பு மிக்க மஜ்லிஸிலே நாம் அனைவரும் ஒரு சிறந்த நோக்கத்தில் அல்லாஹினுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அதனுடைய அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்பதற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். நம்முடைய இந்த ஒன்று கூடுதலை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. நம்முடைய நியத்துக்களை அல்லாஹ் தூய்மையாக ஆக்குவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய தினத்தில் உங்களுக்கு மத்தியிலே பேசுவதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அழைப்பு பணியினுடைய அணுகுமுறை. அழைப்பு பணி என்றால் என்னவென்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய பணி. எந்த பணிக்காக அல்லாஹ் நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தானோ அந்த பணியை நாம் செய்ய வேண்டும் என்ற கடமை நமக்கு இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நபிமார்களை மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை திரட்டி சுகமான வாழ்க்கை வாழுவதற்காக அனுப்பவில்லை. இந்த உலக வாழ்க்கையே நிரந்தரம் என்று கருதி இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக அனுப்பவில்லை. சதா தன்னுடைய குடும்பத்திற்காகவே உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக நபிமார்களை அல்லாஹ் அனுப்பவில்லை. பிறகு எதற்காக அல்லாஹ் நபிமார்களை அனுப்புகின்றான்? அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக. எப்படி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அவர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள்? மக்களிடத்திலே அவர்கள் சொல்லக்கூடியதென்ன? இன்னி லக்கும் நாசிஹுன் அமீன், நிச்சயமாக நான் உங்களுக்கு நன்மையை விரும்பக்கூடியவனாகவும் உபதேசம் செய்யக்கூடியவனாகவும் நம்பிக்கைக்கு உரியவனாகவும் இருக்கின்றேன் என்பதைத்தான் எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமுதாய மக்களிடத்திலே கூறினார்கள். இன்றும் நாம் பார்க்கின்றோம், யாராவது ஏதாவது உபதேசத்தை செய்தால் அதற்கு பின்னால் வேறு ஏதாவது நோக்கம் இருக்குமா என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் பெரும்பாலான நேரங்களிலே வரலாம். இன்னும் சொல்ல போனால் படித்த மேதைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக, மாணவர்கள் 10ஆம் வகுப்பு படித்துவிட்டால், 12ஆம் வகுப்பு படித்துவிட்டால், அதற்கு அடுத்து அவர்களை எந்த படிப்பை அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்பதற்கான வழியை காட்டுவதற்காக ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே பொருளாதாரத்தை வாங்கி அதன் மூலமாக நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களுக்கு வழிகாட்டுவதை பார்க்கின்றோம். அதேபோன்று பெரிய பெரிய பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கென்றே சில மக்கள் இருக்கின்றார்கள். ஸ்டார் ஹோட்டல்களிலே அவர்களுக்கான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படும். ஒவ்வொருவரும் ஆயிரக்கணக்கில் முன்பணமாக அங்கே பணத்தை கட்டிவிட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே தான் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேறுவதற்கான வழிகாட்டுதலை பெற வேண்டும். இதுபோன்று நபிமார்கள் தங்களுடைய சமுதாய மக்களுக்கு உபதேசம் செய்யவில்லை. இதுபோன்று நபிமார்கள் தங்களுடைய சமுதாய மக்களை மார்க்கத்தின் பக்கம் அழைக்கவில்லை. பிறகு என்ன செய்தார்கள்? தன்னுடைய சமுதாய மக்களிடத்திலே கூறினார்கள், மா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜர், இதற்காக நான் உங்களிடத்திலே எந்த விதமான கூலியையும் கேட்கவில்லை, எந்த விதமான கூலியும் எனக்கு அவசியமில்லை. நான் உங்களுக்கு நன்மையை விரும்பக்கூடியவனாக, நலனை விரும்பக்கூடியவனாக, நம்பிக்கைக்கு உரியவனாக இருக்கின்றேன். அஹதிக்கும் சிராத்தன் சவியா, நான் உங்களுக்கு நேரான பாதையை காட்டுகின்றேன் என்றுதான் நபிமார்கள் தங்களுடைய சமுதாய மக்களுக்கு சொன்னார்கள். இதே சிந்தனை தான் நம்முடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். நாமும் இப்படித்தான் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். உலகத்தினுடைய எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருக்கு மார்க்கத்தை சொல்லுகின்றோமோ அவர்களிடமிருந்து எதனையும் எதிர்பார்க்காமல் நாம் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்காகவும் அவர்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்காகவும் நரகத்தை விட்டும் தடுப்பதற்காகவும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும். இதுதான் நபிமார்களுடைய வழிமுறை. அனைத்து நபிமார்களும் இறுதியாக அனுப்பப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படித்தான் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அவர்கள் மட்டுமல்ல, சஹாபாக்களை எடுத்துக்கொண்டால் அவர்களும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு இப்படித்தான் எடுத்துரைத்தார்கள். இன்று நாம் என்ன நினைக்கின்றோம்? வாழ்க்கையில் நமக்கென்று சில தேவைகள் இருக்கின்றது, குடும்பம் இருக்கின்றது, மனைவி மக்கள் இருக்கின்றார்கள், பெற்றோர்களை கவனிக்க வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொருளாதாரத்தை திரட்டி ஒரு வியாபாரம் செய்து, தொழிலை செய்து, வேலையை செய்து பொருளாதாரத்தை திரட்டி வாழ்க்கையில் ஒரு நிலையை அடைந்த பிறகு மார்க்கப் பணிகளை மேற்கொள்ளலாம். அதற்கடுத்து மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லலாம். இப்படித்தான் நம்மில் பெரும்பாலானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, அப்படி ஒரு நிலைக்கு வரும் பொழுது அடுத்து நம்முடைய தேவைகள் இன்னும் அதிகமாகி, நான் ஒரு மனிதன் கபரிற்கு செல்லும் வரை அந்த நிலையை அடைந்து விட்டேன் என்று நினைக்கவே மாட்டான். இறுதி வரைக்கும் இன்னும் பொருளாதாரத்தை தேட வேண்டும், தேட வேண்டும், தேட வேண்டும் என்ற எண்ணம் தான் அவனுடைய உள்ளத்தில் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு பரம ஏழைகளாக மாறியதும் அவர்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லுவதற்கு தான் பொருளாதாரத்தில் ஒரு நிலையை அடைய வேண்டும், செட்டில் ஆக வேண்டும் என்றெல்லாம் நினைக்கவில்லை. எப்பொழுது அவர்களுக்கு சத்தியம் தெரிந்ததோ அப்பொழுதே மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அபூதர் அல் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு, கிஃபார் குலத்தினுடைய தலைவர், கிஃபார் குலத்திலே மதிப்புமிக்க ஒருவர், மிகுந்த அந்த மக்களுக்கு மத்தியில் மிகுந்த மரியாதைக்குரிய ஒருவர் தான் அபூதர் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்விப்பட்டு மக்காவிற்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதற்கு அடுத்து அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த சத்தியத்தை உங்களுடைய சமுதாய மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அதுவரைக்கும் சென்று சொல்லுவதற்கான நேரம் இல்லை, அதற்கு முன்னதாகவே சொல்ல வேண்டும் என்று கஅபத்துல்லாவிற்கு செல்லுகின்றார்கள். அந்த மக்களை அழைக்கின்றார்கள். அந்த மக்கள் அவர்களை துன்புறுத்துகின்றார்கள். அவர்கள் தன்னுடைய மனதிலே இப்படி நினைக்கவில்லை, நான் ஒரு சமுதாயத்தில் ஒரு ஸ்டேட்டஸிலே இருக்கின்றேன், எனக்கென்று ஒரு அந்தஸ்து இருக்கின்றது, அந்த அந்தஸ்து ஒருவேளை நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டால், இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைத்தால், மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்தால் அந்த அந்தஸ்து போய்விடுமோ என்ற அச்சமெல்லாம் அவர்களுக்கு வரவில்லை. ஆனால் நம்மிடத்திலே நமக்கென்று ஒரு மரியாதை இருக்கின்றது, ஊரிலே ஜமாஅத்திலே நமக்கென்று ஒரு அந்தஸ்து இருக்கின்றது, நாம் இந்த பணியை செய்தால் ஒருவேளை மக்கள் நம்மை பற்றி தவறாக எண்ணி விடுவார்களோ என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வரும். அதே போன்று முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். எப்படிப்பட்ட செல்வந்தராக இருந்தார், இஸ்லாத்திற்கு வந்த பிறகு எந்த அளவிற்கு அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்பதை, உஹது போரிலே ஷஹீதாகும் பொழுது அவர்களுடைய நிலை என்ன, தலையை மறைத்தால் கால் தெரிகின்றது, காலை மறைத்தால் தலை தெரிகின்றது, அந்த நிலைதான் அவர்களுடைய நிலை. அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திற்கு அனுப்புகின்றார்கள். எதற்காக? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் மதீனா நகரத்திற்கு அனுப்பி அங்கே சென்று மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுங்கள், தாவா செய்யுங்கள், அழைப்பு பணியை செய்யுங்கள் என்று அனுப்புகின்றார்கள். அவர்கள் நம்மை போன்று இருந்திருந்தால் ஒருவேளை இப்படி சொல்லி இருக்கலாம், யா ரசூலல்லாஹ், மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தேன், இப்பொழுது பரம ஏழையாக இருக்கின்றேன், எனக்கென்று ஒரு வீடு இல்லை, எனக்கென்று நல்ல துணிமணி இல்லை, எனக்கென்று எந்த விதமான காசு பணமும் இல்லை, சற்று அவகாசம் கொடுங்கள், ஒரு வருடம் இரண்டு வருடம் சம்பாதித்து நான் என்னுடைய வாழ்க்கையில் நிலையான பிறகு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுவதற்கு செல்லுகின்றேன். அப்படி சொல்லவில்லை, மாறாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டதுமே மதீனாவிற்கு செல்லுகின்றார்கள், அந்த மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுகின்றார்கள். அவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை அனுப்பி வைத்தார்கள்? அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூம் அவர்கள் யார்? கண் தெரியாத சஹாபி, போருக்கு கூட விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்கள். அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பும் பொழுது அவர்களும் விரும்பியிருந்தால் சொல்லியிருக்கலாம், யா ரசூலல்லாஹ், கண் தெரியாத நான் மக்களுக்கு எப்படி மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல முடியும், எப்படி எடுத்துச் சொல்லுவது, ஆகவே நான் செல்லுவதற்கு தகுதியானவன் அல்ல, இதோ அபூபக்கர் இருக்கின்றார், உமர் இருக்கின்றார், உஸ்மான் இருக்கின்றார், அலி இருக்கின்றார், அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் இருக்கின்றார், இன்னும் எத்தனையோ தோழர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை அனுப்புங்களேன், என்னை விட அவர்கள் சிறந்த முறையிலே தாவா செய்ய முடியும், அழைப்பு பணியை செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கலாம். சொல்லவில்லை. இருவருமே கிளம்பி செல்லுகின்றார்கள். ஒருவர் பொருளாதாரத்திலே மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர், இன்னொருவர் உடலால் குறைபாடு உடையவர். இருவருமே செல்லுகின்றார்கள், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்றார்கள். அவர்களுடைய இஹ்லாஸ், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அடிப்படையிலே அவர்கள் செய்த பணி எந்த அளவிற்கு இருந்தே தெரியுமா? ஒரே வருடத்தில் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழுவதற்கும் இஸ்லாமிய ஆட்சி அமைப்பதற்கும் அவர்களுடைய அந்த அழைப்பு பணி அடித்தளமாக விளங்கியது, அஸ்திவாரமாக விளங்கியது. காரணம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அழைப்பு பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அப்படி அவர்கள் செய்தார்கள். இன்று நாம் தாவா என்ற என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், இது போன்ற ஒரு நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து விட்டால் ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்துவிட்டோம், ஜுமாவிற்கு சென்று விட்டால் தாவா முடிந்து விட்டது, ஒரு பயானிற்கு சென்று விட்டால் தாவா முடிந்து விட்டது என்று நினைக்கின்றோம். இது அல்ல சகோதரர்களே, இதனால் தாவா முடிவது இல்லை. தாவா என்பது என்ன? அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்குகின்றான், யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக மின் ரப்பிக், நபியே, உம்முடைய இறைவனிடமிருந்து எது உமக்கு இறக்கப்படுகின்றதோ அதனை நீங்கள் மக்களுக்கு எத்தி வையுங்கள். எடுத்துரையுங்கள், தப்லீக் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நீங்கள் எடுத்துரைக்கவில்லை என்றால், எத்தி வைக்கவில்லை என்றால், அல்லாஹ்வினுடைய செய்தியை மக்களுக்கு எடுத்துரைத்தவராக ஆக முடியாது. வல்லாஹு யஸ்முக மினன்நாஸ், மனிதர்களுடைய தீங்குகளிலிருந்தும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வையுங்கள். அதற்கடுத்து மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறது, இது ஐந்தாவது அத்தியாயம் சூரத்துல் மாயிதாவினுடைய 67வது வசனம். அடுத்து சூரத்துல் நஹல் 16வது அத்தியாயத்தினுடைய வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், 125வது வசனத்தில், உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா, நபியே உம்முடைய இறைவனின் பாதையில் மக்களை நீங்கள் விவேகத்தோடும் நல்ல உபதேசத்தை கொண்டும் அழையுங்கள். செய்தியை மட்டும் சொல்லுவது உங்களுக்கு போதாது, மாறாக நீங்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் சிறந்த மார்க்கம், நல்ல மார்க்கம், சமத்துவத்தை போதிக்கும் மார்க்கம், வெற்றிக்கான மார்க்கம் என்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்து அதோடு நிறுத்தி கொண்டார்களா? இல்லை சகோதரர்களே, மக்களை அழைத்தார்கள். எப்படி அழைத்தார்கள்? கூலு லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள், வெற்றி அடைவீர்கள். அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், பாதுகாப்படைவீர்கள். இந்த உலகத்திலும் உங்களுக்கு பாதுகாப்பு, இறந்த பிறகு வரக்கூடிய வாழ்க்கையிலும் நரகத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு. யா மஅஷர குரைஷ், குரைஷியர்களே, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுங்கள். தம்லிகு லகுமுல் அரபு வல் அஜம், அரபு நாடு மட்டுமல்ல அரபி அல்லாத நாடுகளும் உங்களுக்கு கீழ் வந்துவிடும். அதே போன்று அபு தாலிபிடத்திலே செல்லுகின்றார்கள், எனது அருமை சிறிய தந்தையே, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், மற்றதை அல்லாஹ்விடத்திலே பார்த்துக் கொள்கின்றேன், இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்று அழைத்தார்கள். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சிறுவன், யூத சிறுவன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றான், திடீரென்று நோய்வாய்ப்படுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனிடத்திலே சென்று கூறுகின்றார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். தன்னுடைய தந்தையை பார்க்கின்றான், தந்தை அபுல் காசிம், அபுல் காசிம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ கட்டுப்படு என்று சொன்னதும் அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றான். ஆக மரணிக்கக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்ற அழைப்பை கொடுத்தார்கள். இன்று ஷைத்தான் நம்முடைய உள்ளத்திலே ஒரு எண்ணத்தை போட்டு வைத்திருக்கின்றான். என்ன எண்ணம் அது? நம்முடைய எத்தனையோ முஸ்லிம் அல்லாத நண்பர்கள் இருப்பார்கள், நம்முடன் பணி செய்து கொண்டு இருப்பார்கள், நம்முடைய ஊரிலே இருப்பார்கள், இங்கும் இருப்பார்கள். அப்படி முஸ்லிம் அல்லாத நண்பர்களிடத்திலே சென்று இஸ்லாத்தை எடுத்து சொன்னால், அவர்களை இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்று அழைத்தால் நம்முடைய நட்பும் முறிந்துவிடும். கோச்சுக்குவான், நம்மள்கிட்ட நம்மிடத்திலே அவன் கோபித்துக் கொள்ளுவான், நம்மை பற்றி தவறாக நினைப்பான். என்ன இவன், ஏதோ பழமைவாதியை போன்று இருக்கின்றான், எப்பொழுது பார்த்தாலும் இஸ்லாத்தை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கின்றானே என்று நம்மை பற்றி தவறான எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் வந்துவிடும். அதே போன்று நாம் மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்தால் மிகப்பெரிய கலவரம் வெடித்துவிடும். இந்து முஸ்லிம் அல்லது முஸ்லிம் கிறிஸ்துவர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்றெல்லாம் ஷைத்தான் நம்முடைய உள்ளத்திலே எண்ணங்களை போட்டுக்கொண்டே இருப்பான். ஆனால் நீங்கள் வாயை திறந்து அவர்களிடத்திலே பேசி மார்க்கத்தை சொல்லி மார்க்கத்தின் பக்கம் அழைக்க ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய இந்த எண்ணம் அனைத்தும் பொய் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இது ஷைத்தானுடைய பயமுறுத்தல். ஷைத்தான் இப்படி பயமுறுத்துகின்றான், அல்லாஹ்வினுடைய வாக்கு உண்மையானது, நம் மூலமாக அல்லாஹ் நேர்வழியை கொடுப்பான் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். எத்தனையோ மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். பலரிடத்திலே நாம் சென்று இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்லும் பொழுது, பாய் நீங்கள் இப்பொழுது வந்து இஸ்லாத்தை பற்றி சொல்லுகின்றீர்கள். எனக்கு 4 வருடத்திற்கு முன்னால், 5 வருடத்திற்கு முன்னால் இருந்தே இஸ்லாத்தை பற்றி தெரியும். எத்தனையோ முஸ்லிம் நண்பர்கள் என்னோடு இருக்கின்றார்கள். நீங்கள் தொழுவது எனக்கு பிடித்திருக்கின்றது, நோன்பு வைப்பது அற்புதமாக இருக்கின்றது, ஜகாத் கொடுப்பது ஏழைகளுடைய பசியை போக்குகின்றீர்கள். எந்த அளவிற்கு சிறந்த திட்டம் தெரியுமா இது? புனித பயணத்தை மேற்கொள்கின்றீர்கள். அங்கு சென்று வந்தால் ஒரு மனிதன் எந்த அளவிற்கு தூய்மை அடைகின்றான் என்பதை நானும் அறிந்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்லுவார்கள். நீங்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை? அப்படியானால் நீங்களும் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா என்றால், என்ன, நானும் முஸ்லீம் ஆகலாமா? நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாமா? ஆம், தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். எனக்கு ஆரம்பத்திலிருந்தே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது, ஆனால் நான் முஸ்லீம் ஆகலாம் என்று எனக்கு தெரியவே இல்லை. யாருமே என்னிடத்திலே நீங்களும் முஸ்லீம் ஆகலாம் என்று சொல்லவே இல்லையே. அப்படி சொல்லி இருந்தால் நான் பல வருடங்களுக்கு முன்னரே இஸ்லாத்தை ஏற்றிருப்பேன் என்று ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான சகோதரர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நாம் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்காததான் மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய குறையாக இருக்கின்றது. இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பது குறையல்ல, சேர்க்காததுதான் குறை. எந்த அளவிற்கு அது குறையாக இருக்கும் தெரியுமா? அவர்கள் அல்லாஹினுடைய மார்க்கத்தை பற்றி அவர்களிடத்திலே சொல்லப்பட்ட பிறகு மனவேதனை அடைகின்றார்கள். ஏன் எனக்கு இத்தனை நாள் இந்த மார்க்கம் வந்து சேரவில்லை? ஒரு சகோதரர் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். அவரிடத்திலே செல்லுகின்றோம், இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகின்றோம், அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அப்படி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சொல்லுகின்றார், அன்பு சகோதரரே, இப்பொழுது நீங்கள் எனக்கு வந்து இஸ்லாத்தை சொன்னீர்கள். நான் எப்படி இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருந்தேனோ அதே போன்றுதான் என்னுடைய தந்தையும் ஆர்வமாக இருந்தார். 1.5 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் வந்திருந்தால் என்னுடைய தந்தையும் என்னை போன்று முஸ்லீம் ஆகியிருப்பார். நீங்கள் ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மரணித்தால் நரகத்திற்கு செல்லுவான் என்று சொல்லுகின்றீர்கள். அப்படியானால் என்னுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவருடைய உள்ளத்திலே இருந்தது. யாருடைய தவறு இது? உங்களுடைய தவறா அவருடைய தவறா? கொண்டு வந்து சேர்க்காமல் இருந்தது உங்களுடைய தவறா அவருடைய தவறா என்று நம்மிடத்திலே கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு மக்கள் மார்க்கத்தை பற்றி இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கின்றார்கள். சகோதரர்களே, காவலர்கள், நாம் நம்முடைய நாட்டிலே காவலர்களை பற்றி சிலர் தவறாக நினைக்கலாம், சில தவறானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள், முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள். அப்படி அல்ல, பல காவல்துறையினரை சந்தித்து அவர்களுக்கு மார்க்கத்தை பற்றி எடுத்து சொல்லும் பொழுது சுபஹானல்லாஹ், அவர்கள் இஸ்லாம் என்றால் இந்த அளவிற்கு ஒரு தூய்மையான மார்க்கமா, இந்த அளவிற்கு பல போதனைகளை இஸ்லாம் செய்கின்றதா, இதை பற்றி எங்களுக்கு யாருமே சொல்லவில்லையே, யாருமே எங்களுக்கு இதை பற்றி தெரிவிக்கவில்லையே. தெரிந்திருந்தால் எப்பொழுதோ நான் இஸ்லாத்தை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்திருப்பேன், குர்ஆனை வாங்கி படித்திருப்பேன் என்று சொல்லுகின்றார்கள். சமீபத்திலே இங்கு வருவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் என்னுடைய ஊரிலே ஒரு காவல் நிலையம் இருக்கின்றது. பாஸ்போர்ட் ரினியூவலருக்காக அங்கு செல்லும் பொழுது இன்ஸ்பெக்டரை சந்தித்தேன், இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொன்னேன், அவருக்கு குர்ஆனையும் கொடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ், மிகுந்த ஆர்வத்தோடு குர்ஆனை வாங்கி படிக்கின்றேன் என்று சொன்னார். அதற்கு அடுத்து சமீபத்தில் ஒரு முஸ்லிம், வடநாட்டிலிருந்து திருப்பூரிலே வேலை செய்யக்கூடிய ஒரு முஸ்லிம் திடீரென்று இளம் வயதிலேயே திடீரென்று மரணித்து விடுகின்றார். அவருடைய ஜனாசாவை ஊரிற்கு அனுப்ப வேண்டும், அதற்காக போலீஸ் இடத்திலே பல சில கடிதங்களை வாங்க வேண்டும், டாக்குமெண்ட்ஸ் வாங்க வேண்டும் என்பதற்காக. அவர்களுக்கு தமிழ் தெரியாது, அவருடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு தமிழ் தெரியாது என்பதற்காக நான் அவர்களிடத்திலே சென்றேன். காலையிலிருந்து மாலை வரை அவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். நேராக இன்ஸ்பெக்டர் கீழே இருக்கக்கூடியவர்களிடத்திலே சென்று என்ன ஆனது சார் என்று கேட்டேன். உடனடியாக அவர் கோபப்பட்டு, காலையிலிருந்து நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம், இப்பொழுது வந்து என்ன ஆகிவிட்டது என்று நீங்கள் அதிகாரம் செலுத்துகின்றீரா என்று கேட்டார். அதிகாரம் செலுத்தவில்லை, என்ன ஆக்ஷன் எடுத்தீர்கள் என்றுதான் கேட்டோம் என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து அவர்கள் என்னென்ன ஆக்ஷன் எடுத்தோம் என்பதை சொன்னார்கள். இந்த வேலைகள் முடியும் பொழுது யாருக்கு குர்ஆனை கொடுத்திருந்தேனோ இன்ஸ்பெக்டர், அவர் இருக்கின்றாரா எடுத்து ஒரு காவல் இடத்துல கேட்டேன். உள்ளே இருக்கின்றார் என்று சொன்னார். உடனே நான் அவரை சென்று அவரிடத்திலே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய காவலர் வருகின்றார். என்னை பார்த்ததுமே கோபமாக, காலையிலிருந்து இவ்வளவு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம், இவர் வந்ததும் அதிகாரம் செலுத்தி என்ன செய்தீர்கள், என்ன நடந்தது என்று அதிகாரமாக கேட்கின்றார் என்று சொன்ன உடனே அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், நான் சொன்னேன் அப்படி சொல்லவில்லையே என்று. உடனே அவர் சொல்லுகின்றார், இவரை பற்றி நீ தவறாக பேசாத, ஏனென்றால் இவர் ஹஜ்ஜிற்கு சென்று வந்தவர், எனக்கு குர்ஆனை கொடுத்திருக்கின்றார், ஆகவே இவரை பற்றி தவறாக பேசாதே, இவர் பள்ளியில் இமாமாக இருக்கக்கூடியவர், சாஃப்டாகத்தான் பேசுவார் என்று அவர் என்னை பற்றி சொல்லுகின்றார். அப்படியானால் சுபஹானல்லாஹ், எந்த அளவிற்கு இஸ்லாத்தின் மீது அவர்களுக்கு ஆர்வம் இருக்கின்றது, இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது, இஸ்லாத்தின் மீது பற்று இருக்கின்றது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. நாம் மக்களை பார்க்கும் பொழுது என்ன நினைக்கின்றோம், முஸ்லிம் அல்லாதவர்கள் என்றால் இவர்கள் எல்லாம் நம்முடைய எதிரி என்று நினைக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபா போன்ற இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய கடுமையான எதிரிகள் எல்லாம் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை எப்படி பார்த்தார்கள் தெரியுமா? மனிதன் என்ற அடிப்படையிலே இரண்டு விஷயங்கள், ஒன்று அவனுடைய கொள்கை, மற்றொன்று அவன் ஒரு மனிதன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கு எதிராக இருந்தார்கள், அந்த மனிதனுக்கு எதிராக இருந்தார்களா அல்லது அவனுடைய கொள்கைக்கு எதிராக இருந்தார்களா? கொள்கைக்கு எதிராக இருந்தார்கள். இன்று நாம் எதற்கு எதிராக இருக்கிறோம்? மனிதனுக்கு எதிராக இருக்கின்றோம், கொள்கைக்கு எதிராக இல்லை, அந்த மனிதனுக்கு தான் நாம் எதிராக இருக்கின்றோம். மனிதனுக்கு எதிராக இருந்தால், ஒரு மனிதனை நாம் எதிரியாக பார்த்தால் அவனை நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருமா? அப்படியே போகட்டும் என்று விட்டுவிடுவோம். அப்படி அல்ல, நாம் அவனை நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்றால் எப்படி இருக்கணும்? அவனுடைய கொள்கையை தான் எதிர்க்க வேண்டுமோ ஒழியே அந்த மனிதனை எதிர்க்க கூடாது. சமீபத்திலே ஜித்தாவில் ஒரு அரபி சகோதரரை சந்தித்தோம். அப்பொழுது அவர் தாவாவினுடைய களத்தில் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்லுகின்றார். நாங்கள் ஒரு நாட்டிலே 4-5 நபர்கள், குவைத்தை சேர்ந்தவர், இமாராத்தை சேர்ந்தவர், அதே போன்று சவுதியை சேர்ந்த நாங்கள் 5-6 பேர் ஒரு ஏர்போர்ட்டிலே அமர்ந்திருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு யூதன் வருகின்றான், வந்து எங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னான். நாங்கள் பதில் சொன்னோம், எங்களில் ஒருவர் அவரை கடுமையாக பார்த்து லா லக வலா அலைக் என்று அவரை திட்ட ஆரம்பித்து விட்டார். உடனே நான் அப்படி அவரை திட்ட வேண்டாம் என்று சொன்னேன். அதற்கடுத்து அந்த யூதன், நான் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று சொல்லுகின்றார். உடனே இந்த ஒரு சகோதரர், எங்களுடன் இருந்த ஒரு சகோதரர் கடுமையானிடத்திலே இஸ்லாத்தை ஏற்க வேண்டுமா? அதெல்லாம் ஏற்காதே, ஏனென்றால் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் மிக கஷ்டம், எப்படிப்பட்ட கடினம், யூ ஹாவ் டு ப்ரே, நீ தொழுக வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், உன்னுடைய செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும், உனக்கு மிகப்பெரிய சிரமம், ஆகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதே என்று சொன்னார். உடனே நாங்கள் அவரிடத்திலே, எதற்காக இப்படி சொல்லுகின்றாய் என்றால், யூதர்கள் நம்முடைய எதிரிகள், யூதர்கள் நம்முடைய எதிரிகள், அவர்கள் எப்படி இஸ்லாத்திற்கு வர முடியும் என்று கேட்கின்றார். அதற்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான் அல்லவா என்றதற்கு, வாழ்நாள் முழுவதும் அவர்கள் தவறு செய்வார்கள், கடைசியாக தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்திற்கு செல்லுவாரா, இது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லுகின்றார். அதற்கடுத்து அவர்களிருந்து இன்னொரு சகோதரர் அவரை தனியாக அழைத்து கொண்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னதும், அல்ஹம்துலில்லா 1 மணி நேரம் கழித்து அவர் சொல்லுகின்றார், அந்த யூதர் இஸ்லாத்தை ஏற்கின்றார், கலிமாவை சொல்லுகின்றார், அவருடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்து கொண்டு இருக்கின்றது. ஆக அவர்களில் ஒருவர் அந்த மனிதனைத்தான் எதிரியாக பார்த்தார், ஆகவே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது கூட அவருக்கு பிடிக்கவில்லை, இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஆர்வத்தோடு வரும் பொழுது கூட அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படி அந்த மனிதனுக்கு எதிராக இருப்பது நபிமார்களுடைய சுன்னத் அல்ல, நபிமார்களுடைய வழிமுறை அல்ல, அவர்களுடைய கொள்கைதான் தவறோ ஒழிய சகோதரர்களே, அவர்கள் நமக்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இன்றும் எத்தனையோ சகோதரர்கள், நாம் இஸ்லாத்தை பற்றி அவர்களிடத்திலே சொல்லும் பொழுது அவர்கள் இந்து அமைப்புகளிலே, கிறிஸ்துவ அமைப்புகளிலே அல்லது இன்னபிற மதங்களுடைய அமைப்புகளில் தீவிரமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட இஸ்லாத்தை பற்றி சொன்னால் அவர்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இஸ்லாத்தை பற்றி சொன்னால் கேட்பதற்கு அல்ஹம்துலில்லா தயாராக இருக்கின்றார்கள். இப்பொழுது இந்தியாவில் பிஜேபியினுடைய ஆட்சி இருக்கின்றது, கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாலும் வாஜ்பாயினுடைய தலைமையிலே அவருடைய ஆட்சி அமைந்தது. அப்பொழுது தமிழகத்தினுடைய எம்பிக்களில் ஒருவராக இருந்தவர், அவர் அதற்கு அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கவில்லை. அவரை பற்றி அவருடைய பிஏவிற்கு நாம் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது அவர் சொல்லுகின்றார், அவர் பிஜேபியில் இருந்தாலும் கூட காலையில் அவர் சிற்றுண்டி உணவ மாட்டார், காலையில் டிஃபன் சாப்பிட மாட்டார். அந்த காசை சேர்த்து வைத்து முஸ்லிம் அனாதை இல்லத்திற்கு கொடுப்பார். அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் எதற்காக முஸ்லிம் அனாதை இல்லத்திற்கு கொடுக்கின்றீர்கள், யத்தீம்கானாவிற்கு கொடுக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு, இது என்னுடைய ஆத்ம திருப்தி, இது நான் எனக்காக செய்கின்றேன் என்று அவர் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு பகுதியை யாருக்கு கொடுக்கின்றார், முஸ்லிம்களில் அனாதையாக இருக்கக்கூடியவர்கள். எந்த கட்சியில் இருக்கின்றார், நாம் எந்த கட்சியில் இருந்தால் நமக்கு எதிரி என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர். அவருடைய பிஏ 2 நபர்கள், அவர்கள் இருவருமே கடுமையாக இருக்க அந்த இயக்கங்களிலே இருக்கக்கூடியவர்கள், தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களில் ஒருவருக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதற்கடுத்து அவர் சொல்லுகின்றார், என்னுடைய இன்னொரு நண்பர், அவருடைய இன்னொரு பிஏ இருக்கின்றார், இப்பொழுது அவர் பெங்களூரிலே இருக்கின்றார், அவருக்கும் ஒரு குர்ஆன் வேண்டும் என்று கேட்கின்றார். சரி, நீங்கள் அவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று அவரிடத்திலேயே குர்ஆனை கொடுத்தோம். ஒரு 4 நாட்களுக்கு பிறகு நம்முடைய தாய் அவருக்கு போன் செய்கின்றார், நல்லா நன்றாக இருக்கின்ற நலம் விசாரித்து விட்டு உங்களுடைய நண்பருக்கு குர்ஆனை கொடுத்து விட்டீர்கள் என்று கேட்கும் பொழுது, பாய் ஒரு விஷயத்தை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். என்ன விஷயம், இன்னும் அவருக்கு நான் குர்ஆனை கொடுக்கவில்லை, ஆனால் அவருக்கு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நண்பனே உனக்கு ஒரு பொக்கிஷம் காத்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னேன். உடனடியாக அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா, குர்ஆனா என்று கேட்டான். நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். அவனிடத்திலே எப்படி குர்ஆனா என்று நீ கேட்கின்றாய் எனும் பொழுது, நீ காசை பற்றி கேட்டிருக்கலாம், சொத்தை பற்றி கேட்டிருக்கலாம், வேறு பதவியை பற்றி கேட்டிருக்கலாம், அதுவெல்லாம் எதுவுமே இல்லாமல் குர்ஆனை பற்றி கேட்கின்றாயே என்று கேட்கும் பொழுது அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா, இந்த உலகத்திலேயே வைத்து இப்பொழுது நான் பொக்கிஷமாக கருதக்கூடிய ஒன்றே ஒன்றுதான், அதுதான் குர்ஆன். எந்த அளவிற்கு இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கின்றது என்பதை பாருங்கள் சகோதரர்களே, நாம் தான் கொண்டு போய் சேர்க்காமல் இருக்கின்றோம். நேற்று ஜுபைரில் ஒரு கேம்பிலே அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கும் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. வெற்றிக்கு வழி என்ற தலைப்பில் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி அறிமுகப்படுத்தி, அதற்கடுத்து அவர்களுக்கு அப்பொழுதே 10 மணி ஆகிவிட்டது, சிலவர்கள் செல்ல வேண்டுமே என்பதற்காக ஒரு 10 நிமிடத்தில் கேள்வி பதிலை முடிக்கலாம் என்று நினைத்து ஆரம்பித்தோம். அல்லாஹ் உதவியை கொண்டு 1 மணி நேரம் கேள்வி பதிலிலேயே, அதற்கு பிறகும் அவர்கள் கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கின்றார்கள், அதற்கு பிறகும் அமர்ந்து கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு இன்று எல்லா இடங்களிலும் மக்கள் ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் யாரை கொண்டெல்லாம் இஸ்லாத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பான் தெரியுமா, யாரை கொண்டு வேணாலும் அல்லாஹ் சேர்ப்பான். துக்ளக் பத்திரிகை எப்படிப்பட்ட பத்திரிகை என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். தமிழகத்திற்கு முதன் முதலாக குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது மோடியை கொண்டு வந்தவர் சோ. ஆக இப்படி அவர் தன்னுடைய இஸ்லாமிய விரோத போக்கை தன்னுடைய பத்திரிகையிலே பல வடிவங்களிலே காண்பித்திருக்கின்றார். ஆனால் இப்பொழுது நிலை என்ன தெரியுமா, அதே பத்திரிகையில் இஸ்லாம் ஒரு பார்வை என்ற தலைப்பிலே இப்பொழுது கட்டுரை வர ஆரம்பித்து விட்டது. அல்லாஹு அக்பர். அதை படிக்கக்கூடியவர்கள் யார், பெரும்பாலும் RSS பிஜேபி போன்ற இயக்கங்களிலே இருக்கக்கூடியவர்கள், இந்து முன்னணியிலே இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் யார் மூலமாக கொண்டு மார்க்கத்தை சேர்க்கின்றான் என்பதை பாருங்கள். ஒரு இஸ்லாமியர் அல்லாஹ் ஒரு மார்க்க அறிஞர் எழுதுகின்றார், அந்த செய்தி அவர்களுக்கு போய் சேருகின்றது. அப்படியானால் அல்லாஹ் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான நேரத்தை கொண்டு வந்து விட்டான். இன்றைய சூழலில் நம்முடைய நாட்டினுடைய சூழலிலே மக்களுக்கு மார்க்கம் வேகமாக போய் சேரக்கூடிய சூழல் வந்துவிட்டது. அல்லாஹ் எப்படியும் கொண்டு போய் சேர்ப்பான், இதிலே சந்தேகம் இல்லை. நாம் முயற்சி செய்தால் அல்லாஹ் நம் மூலமாக கொண்டு போய் சேர்ப்பான், இல்லை என்றால் அல்லாஹ்விற்கு நம்முடைய தேவை இருக்கா, இல்லை சகோதரர்களே. அல்லாஹ்விற்கு நம்முடைய தேவை இல்லை. அல்லாஹ் நம்மை அழித்து விட்டு வேறு சமுதாயத்தை கொண்டு வந்து அவர்கள் மூலமாக மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பான். எவர்கள் நம்மை எதிர்க்கின்றார்களோ, எவர்கள் நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, அவர்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பான். இது அல்லாஹ்விற்கு கடினமானதல்ல, ஆனால் நாம் தான் கை செய்தப்பட வேண்டும். நாம் தான் இம்மையிலும் மறுமையிலும் கை செய்தப்பட வேண்டும். ஆக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு, குறிப்பாக முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை நாம் கட்டாயமாக செய்ய வேண்டும். இனியும் யோசித்துக் கொண்டிருப்பதற்கு நேரம் இல்லை. சொல்லலாமா வேண்டாமா என்று யோசிப்பதற்கான நேரம் இல்லை. எப்படி கொண்டு போய் சேர்ப்பது, அதையும் நாம் புலங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது, மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பது என்பது கஷ்டமான காரியம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. கஷ்டமான காரியம் எதுவுமே இல்லை, இலகுவான காரியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைப்பு பணியினுடைய வழிமுறையை கூறுகின்றான். எப்படி அல்லாஹ்வின் மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது, அதற்கான வழிமுறையை சொல்லுகின்றான். 62வது அத்தியாயம் 2வது வசனத்திலே, ஹுவல்லதி பஅத ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும், அவன்தான் எழுத படிக்க தெரியாத சமுதாயத்தில் அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பினான். அவர் என்ன செய்கின்றார், யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அல்லாஹ்வினுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கின்றார். வயுசக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துகின்றார். வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். ஆக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பது, அல்லாஹ்வினுடைய வேதத்தை கொண்டு. நம்மிடத்திலே ஒரு தவறான வழிமுறையை நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அழைப்பு பணி என்றால் இந்துக்களுக்கு அவர்களுடைய வேதத்தை கொண்டு, கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய வேதத்தை கொண்டு, நாத்திகர்களுக்கு சயின்ஸை எல்லாம் முன்னிறுத்தி இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி அல்ல. மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்றால் உத்லுமா ஊஹைய இலைக்கமிர் ரப்பிக், நபியே உம்முடைய இறைவனிடமிருந்து எது உமக்கு இறக்கப்படுகின்றதோ அதனை நீங்கள் ஓதி காட்டுங்கள், அதனை நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றான். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு வைக்கவில்லை. எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் எடுத்து கூறுகின்றான். அல்லாஹ்வின் உதவியை கொண்டு குர்ஆனை மக்களுக்கு நாம் ஓதி காண்பிக்கும் பொழுது மக்கள் உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்பது நம்முடைய பேராவலாக இருந்தாலும் நேர்வழி காட்டக்கூடியவன் அல்லாஹ். நம்முடைய கடமை என்ன, மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பது, மார்க்கத்தின் பக்கம் அவர்களை அழைப்பது. நாம் எப்படி அழைத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். தேவை என்ன, நாம் களத்திலே இறங்கி பணியை செய்ய வேண்டும், மக்களை சந்தித்து அவர்களிடத்திலே பேச வேண்டும், மக்களை சந்தித்து அவர்களை அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். எப்படியெல்லாம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு சேர்ப்பது, இன்று இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்திலே பல்வேறு கோணங்களிலே அல்ஹம்துலில்லாஹ் மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நாம் கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கின்றோம். ஒன்று, நேரடியாக முஸ்லிம் அல்லாத மக்களை சந்தித்து அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லுகின்றோம். அப்படி சொல்லும் பொழுது சிலர் உடனடியாக ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள், சிலர் பல கேள்விகளை கேட்கின்றார்கள், சிலர் யோசித்து சொல்லுகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள், சிலர் என்னால் ஏற்க முடியாது என்று தெளிவாக சொல்லிவிடுவார்கள். ஒரு சகோதரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார், நாகராஜ் என்ற ஒரு சகோதரன், ஒரு இந்து அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் சில வருடங்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அதற்கடுத்து அவர் தன்னுடைய நண்பர்களை நம்மிடத்திலே அழைத்து வந்து அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவர்களை நம்மிடத்திலே அழைத்து வருகின்ற நாம் அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லும். அப்படி ஒரு நண்பரை அழைத்து வருகின்றார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவரிடத்திலே அமர்ந்து நான் பேசினேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக அவர் விளங்கிக் கொண்டார். விளங்கிக் கொண்ட பிறகு இறுதியாக நான் அவருக்கு, இதுதான் இஸ்லாம், இஸ்லாம் உங்களை அழைக்கின்றது, அல்லாஹ் உங்களை அழைக்கின்றான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், சுருக்கத்திற்கு செல்லுவீர்கள் என்று கூறினேன். உடனே அவர் சொன்னது என்ன தெரியுமா, 20 வருடமாக நான் எதிலே ஊறியிருக்கின்றேனோ, 22 வருடமாக எதில் நான் இருக்கின்றேனோ அதை விட்டு 2 மணி நேரம் நீங்கள் சொல்வதை கொண்டு என்னால் வந்துவிட முடியாது, ஆகவே நான் யோசித்து முடிவெடுக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார். அதற்கடுத்து வரவில்லை. நம்முடைய நண்பரிடத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டதும் இஸ்லாத்திற்கு எதிரான போக்கு அவரிடத்திலே சென்று விட்டது. இஸ்லாத்திற்கு எதிரான போக்கை அவர் கைவிட்டு விட்டார். அதே போன்று சக நண்பர்களிடத்திலே நீங்கள் நாகராஜ் எங்கேயாவது அழைத்து சென்றால் போகாதீர்கள், அப்படி போனால் அவன் உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லுவதற்காக அழைத்து செல்லுவான் என்று சொல்லிவிட்டார் என்று அவர் விளையாட்டாக சொல்லுகின்றார். ஆக இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னால் அல்லாஹ் நாடினால் ஏற்றுக்கொள்வார்கள், இல்லை என்றால் இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி, இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அவர்களை விட்டும் சென்றுவிடும். சகோதரர்களே, இதற்கு கூட நாம் முயற்சி செய்யவில்லை என்றால் பிறகு முஸ்லீம் என்று சொல்வதற்கு என்ன பயன் இருக்கின்றது? அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ் தமிழகத்தில் பல்வேறு தமிழகத்திலும் இந்தியாவினுடைய இன்னும் பல்வேறு நகரங்களிலே புத்தக கண்காட்சிகள் நடக்கும். அந்த புத்தக கண்காட்சிகளிலே நாம் ஒரு ஸ்டாலை வாடகைக்கு எடுத்து 5000 ரூபாய், 6000 ரூபாய், 10000 ரூபாய் வரைக்கும் அதில் வாடகை இருக்கும். 5 நாட்கள், 10 நாட்கள் அந்த எக்ஸிபிஷன் நடக்கும். அதிலே இஸ்லாமிய ஒரு புத்தகத்தை புத்தக கடையை போட்டு அதன் மூலமாக அங்கு வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் முஸ்லீம் அல்லாதவர்கள், அவர்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லுவோம். சமீபத்திலே சென்னையில் ஒரு புக் ஃபேரிலே நாம் ஒரு ஸ்டால் வைத்திருந்தோம். நமக்கு அருகிலே இன்னொரு சமயத்தை சேர்ந்தவர்கள் ஸ்டாலை வைத்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஸ்டாலிற்கு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை பற்றி சொல்லி அவர்கள் விரும்பினால் குர்ஆனையும் புத்தகங்களையும் கொடுக்கும் பொழுது அந்த குர்ஆனை வாங்கி கொண்டு ஒரு பெண்மணி பக்கத்து கடைக்கு சென்று சொல்லுகின்றார், இதோ பாருங்கள் குர்ஆன், இதை இலவசமாக இந்த மக்கள் கொடுக்கின்றார்கள். இவர்கள் இலவசமாக கொடுக்கின்றார்கள், எந்த கேள்வியை கேட்டாலும் இதில் இருந்த ஆதாரத்தோடு எடுத்து சொல்லுகின்றார்கள். நீங்கள், நானும் உங்களை சேர்ந்தவள் தான், ஆனால் நீங்கள் என்ன ஆதாரம் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் சொல்லுகின்றீர்கள். கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதிலை தருவது இல்லை, இதில் தான் முழுமையான தெளிவு இருக்கின்றது என்ற கருத்திலே அந்த பெண் அவர்களிடத்திலே சொல்லக்கூடிய காட்சியை நாம் பார்த்தோம் சகோதரர்களே. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற களங்களின் மூலமாக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு வழங்குகின்றான். அதே போன்று தமிழகத்தில் பல்வேறு நகரங்களிலே அல்ஹம்துலில்லாஹ் நாம் இஸ்லாமிய கண்காட்சியை, அமைதியை நோக்கி என்ற கண்காட்சியை நடத்தி வருகின்றோம். கோயம்புத்தூர், சென்னை, அதே போன்று பொட்டல்புதூர், இப்படி பல நகரங்களிலே அல்ஹம்துலில்லாஹ், விழுப்புரம், செஞ்சி, திருவண்ணாமலை போன்ற நகரங்களிலே அல்ஹம்துலில்லாஹ் நடத்தினோம். சமீபத்தில் சென்ற 1, 2, 3 ஆகிய இந்த 3 நாட்கள் பரமக்குடியிலே நடந்தது. 3 நாட்கள் நடந்த அந்த கண்காட்சியிலே 1000-க்கும் மேற்பட்ட முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்தார்கள். முஸ்லீம்களை விட அதிகமாக யார் வந்தார்கள்? முஸ்லீம் அல்லாதவர்கள். அவர்கள் ஒருவர் கேள்வியும் கேட்கின்றார், எங்களைத்தான் அதிகமாக அழைத்திருக்கின்றீர்கள், முஸ்லிம்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்கவில்லையா? அவர்களை விட நாங்கள் தானே அதிகமாக இருக்கின்றோம் என்று கேள்வியும் கேட்ட அளவிற்கு அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ் அதிலே நாடியவர்களில் ஒரு சிலருக்கு நேர்வழியையும் கொடுத்தான். ஆக தமிழகம் முழுவதும் அல்ஹம்துலில்லாஹ் பல்வேறு இடங்களிலே நாம் கண்காட்சி நடத்துகின்றோம். ஊட்டியிலே பிளவர் ஷோ நேரத்திலே நடத்தினோம். இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்த மே மாதத்தில் நடத்துகின்றோம். அடுத்து வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிறு நாளையும் நாளையும் மறுநாளும் தென்காசியிலே இன்ஷா அல்லாஹ் இந்த கண்காட்சி நடைபெற இருக்கின்றது. இப்படி தமிழகத்தின் பல இடங்களிலும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம். அல்லாஹ் அதற்கான வழிகளை திறந்து விடுகின்றான். கிட்டத்தட்ட 17 வருடங்களாக இந்த அழைப்பு பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னதற்காக, மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்ததற்காக யாரும் நம்மை திட்டியதில்லை, அடித்ததில்லை, துன்புறுத்தியது இல்லை. நாம் சொல்லக்கூடிய பேச்சை கேட்காமல் நம்மை அவர்கள் நம்மிடத்திலே தவறாக நடந்ததும் இல்லை. எங்கெல்லாம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லுவதற்காக சென்றோமோ அல்ஹம்துலில்லாஹ் 99% அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் கேட்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். மக்கள் ஆர்வத்தோடு தான் இருக்கின்றார்கள். நாம் தான் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தயங்கிக் கொண்டு இருக்கின்றோம், பின்வாங்கிக் கொண்டிருக்கின்றோம், இன்னும் பயந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. ஆகவே அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் நம் மீது சுமத்திய பிறகும் நாம் இதை செய்யவில்லை என்றால் மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகளாக இருப்போம். இறுதியாக எப்படி நாம் செய்வது ஒன்று, இங்கே நீங்கள் பணி செய்கின்றீர்கள். பணி செய்யக்கூடிய இடத்திலே அனைவரும் முஸ்லிம்களே இல்லை, மாறாக அல்லாஹ் முஸ்லிம் அல்லாதவர்களையும் உங்களோடு சேர்த்து வைத்திருக்கின்றார். எதற்காக? அவர்களுக்கு மார்க்கத்தை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக. அது நீங்கள் பணிபுரியக்கூடிய இடங்களிலே, நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடங்களிலே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை சிறிது சிறிதாக எடுத்து சொல்லிக் கொண்டே இருங்கள். இதற்கு ஒரு மிகப்பெரிய படிப்பை படித்திருக்க வேண்டும், மிகப்பெரிய ஆலிமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் எல்லாம் இல்லை. ஜித்தாவில் ஒரு சகோதரரை சந்தித்தோம், அதிராம்பட்டினத்தை சேர்ந்தவர், 6ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படித்திருக்கின்றார். 6ஆம் வகுப்பு கூட 3 வருடம் படித்தேன் என்று சொன்னார். அப்படிப்பட்டவர் நாம் ஒரு புத்தகத்தை எடுத்து 5 நிமிடத்தில் வாசிக்கக்கூடியதை அவர் வாசிக்க வேண்டும் என்றால் 30 மணி நேரம் ஆகும். தமிழ் கூட அவருக்கு தட்டு தடிமாறித்தான் படிக்கக்கூடியவர். அவருக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வம், எந்த அளவிற்கு ஆர்வம், தன்னுடைய அறையிலே வேலையை முடித்துவிட்டு வந்த பிறகு தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அமர வைத்துக் கொள்வார். அவர்களை அமர வைத்து விட்டு இஸ்லாத்தை பற்றி அவர்களுக்கு சொல்லுவார். அப்படி சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் ஒருவர் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். எதையுமே படிக்காத ஒரு நபர், கல்வி அறிவே இல்லாத ஒரு நபர் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது நம்மால் சொல்ல முடியாதா? எந்த அளவிற்கு அவர் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லுவார் தெரியுமா? அவர் சொல்லக்கூடிய வழிமுறையை சொல்லுகின்றார். நான் என்னுடைய நண்பர்களிடத்திலே பேசும் பொழுது ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிடுவதற்காக செல்கின்றோம். சாப்பிட்டு முடித்து வெளியே வரும் பொழுது டூத் பிக் இருக்கும், பல்குத்தி, அதை கூட அப்படியே எடுக்க மாட்டோம். அந்த பல்குத்தியில் கூட நல்ல பல்குத்தி எது, டூத் பிக் எது என்று பார்த்து தான் இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கடவுளை நாம் வணங்குகின்றோம் என்றால், ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம் என்றால் அது நல்லதாக இருக்க வேண்டும் என்று நாம் யோசிக்க வேண்டாமா என்று தன்னுடைய முஸ்லிம் அல்லாஹ் என்னிடத்தில் கேள்வியை கேட்கின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார் அல்லாஹு அக்பர். ஆக இந்த பணியை செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா அதற்கான வழிகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். செய்ய விருப்பம் இல்லை என்றால் 1000 தான் முயற்சி செய்தாலும் அதற்கான வழி நமக்கு கிடைக்காது சகோதரர்களே. ஆகவே அல்லாஹ் நமக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்கி இருக்கின்றான். அல்லாஹ் நமக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். இதனை நழுவ விட்டு விடக்கூடாது. இன்னும் பல வழிமுறைகள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுவதற்கு, அழைப்பு பணி செய்வதற்கு இருக்கின்றது. அந்த வழிமுறைகளை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் இன்னொரு முறை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்கினால் அப்பொழுது நாம் அதை பற்றி உங்களுக்கு சொல்லுவோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் எதை கேட்டோமோ அதனுடைய அடிப்படையில் செயல்படக்கூடியவர்களாக ஆக்குவானாக, எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதனுடைய அடிப்படையில் செயல்படக்கூடியவர்களாக ஆக்குவானாக. குறிப்பாக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்முடைய உள்ளத்தில் ஆர்வத்தையும், அவர்களை நரகத்திலிருந்தும் காப்பாற்ற வேண்டும் என்ற கவலையையும் நமக்கு தந்து, நாம் சந்திக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத நபர்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய வாக்கியத்தை தந்தருள்வானாக. அவர்களுக்கும் அல்லாஹ் நம்முடைய அழைப்பின் மூலமாக நேர்வழியை கொடுப்பானாக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய இந்த உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.